إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இல்லாமல்ல ஏகவல்லோன் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து அவனது தூதரும் அடியாருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் கூறிக்கொண்டு மதிப்புக்கும் சிறப்புக்கும் உரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதின் நிர்வாக சபை தலைவர் முதல் உறுப்பினர்களே, இங்கு சமூகம் தந்திருக்கும் பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுவின் பேரருளால் அவனது மஸ்ஜிதில் அவனுக்கு சுஜூத் செய்துவிட்டு மகரிப் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதே இடத்திலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம், குழுமியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் தொழுதுவிட்டு அதே இடத்திலே உட்கார்ந்து ஜிக்ர் செய்து கொண்டு தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டியவற்றை ஓதிக்கொண்டு நல்லமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு மலக்கு உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்து, யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னித்துவிடு, இவருடைய தேவைகளை நிறைவேற்றிவிடு, இவர்களின் துஆக்களை அங்கீகரித்துவிடு என்று ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒவ்வொரு மலக்கு உட்கார்ந்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எது வரையும் என்றால், அந்த இடத்திலே சபையிலே அவருடைய ஒது முறியும் வரை, அல்லது அந்த சபையை விட்டு அவர் எழும்பி செல்லும் வரை. இவ்வாறான ஒரு புனிதமான மஜ்லிஸிலே, அல்லாவின் மஸ்ஜிதிலே புனிதமான ரமதானை எதிர்பார்த்து ரமதானை வரவேற்போம் என்ற தலைப்பில் சில அம்சங்களை விளங்கிக் கொள்வதற்கு நாம் அனைவரும் குழுமியிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தொழுகை தொழுதுவிட்டு இன்னொரு தொழுகை தொழும் வரை, ஒரு ஜும்மாவை நிறைவேற்றிவிட்டு இன்னொரு ஜும்மா நிறைவேற்றும் வரை, ஒரு ரமதானை அடைந்து இன்னொரு ரமதானை அடையும் வரை அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஒரே ஒரு நிபந்தனை, இதஜி துணிபத்தில் கபாயர், அவர்கள் பெரும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையில் 1432 ஆண்டின் ரமதான் மாதத்தை நானும் நீங்களும் அடைந்தோம், அதிலே அமல் செய்தோம், அதிலே நோன்பு நோற்றோம், அதிலே இரவுலே நின்று வணங்கினோம். அந்த மாதம் 1432 ரமதான் முடிந்துவிட்டு ஒரு வருடம் 11 மாதமும் சில தினங்கள் எப்படி வேகமாக ஓடியது என்பதையே நாங்கள் இன்னும் உணரவில்லை. சென்ற ரமதானை அடைந்த நாம் சில மாதங்களில் அடுத்த ரமதான் வந்துவிட்டதோ என்று நினைக்கும் அளவுக்கு வேகமாக காலங்கள், நேரங்கள் தினங்களாக, வாரங்களாக, மாதங்களாக கடந்து இன்னும் ஒரு மாதம் அல்லது அதற்கு சற்று குறைந்த தினங்களில் அடுத்த ரமலானை அடைய இருக்கின்றோம். இதுவரையும் என்னையும் உங்களையும் வாழ வைத்த ரஹ்மான் அந்த ரமலானையும் எனக்கும் உங்களுக்கும் அடைய செய்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் அவனுக்கு ரஹ்மான் எத்தனையோ அருள்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேமத்தில் முதலாவது நேமத் எனக்கும் உங்களுக்கும் அந்த ரஹ்மான் தந்திருக்கும் ஈமான் என்னும் மிகப்பெரிய அருட்கொடையா. இந்த ஈமானை இந்த உலகத்திலே வாழும் மனிதர்கள் அரசாங்க பலத்தால், அதிகார பலத்தால், பாதுகாப்பு படைகளுக்கு பொறுப்பாக இருப்பதனால், பணபலத்தால் எதுவாலும் இந்த ஈமானை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாஹ் மாத்திரம் நாடி அவனாக முடிவெடுத்து அவனாக தீர்மானித்து ஒரு மனிதனின் மீது இரக்கம் காட்டி அல்லாஹு தஆலா இந்த ஈமானை இந்த நம்பிக்கையை அருளாக நசீபாக கொடுக்கின்றானே தவிர வேறு யாரினாலும் இதை பெற முடியாது. இந்த நாட்டிலே நாம் ஒரு சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டின் சனத்தொகையை எடுத்து பார்த்தால் 110 அல்லது 12 அல்ல ஏதோ எங்களுடைய கணக்கின் அடிப்படையில் இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பான்மை சகோதரர்கள் படைத்த ரப்பை அறியாமல், படைத்தவனுக்கு சுஜூத் செய்ய தெரியாமல், வெறுமனே கல்லையும் மண்ணையும் மனிதர்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாட்டிலே நானும் நீங்களும் இன்னுமுள்ள முஸ்லிம்களும் அல்லாஹ்வை சுஜூத் செய்ய தெரிந்தவர்களாக வாழ்கின்றோம் என்றால் இதற்குரிய காரணம் என்ன? நாங்கள் கஷ்டப்பட்டு போராடி தியாகங்களை செய்து எனக்கும் உங்களுக்கும் ஈமான் கிடைத்ததா? நிச்சயமாக இல்லை. ஒரே ஒரு காரணம், அல்லாஹு தஆலாவை முடிவெடுத்து ஒரு இஸ்லாமிய தந்தைக்கு மகனாக, ஒரு இஸ்லாமிய தாயின் கருவறையிலே உருவாக வேண்டும் என்று நாடினான். இந்த நாட்டத்தை மாத்திரம் அல்லாஹு தஆலா எங்களின் விடயத்தில் கொஞ்சம் மாற்றி நாடியிருந்தால் எனது உங்களது நிலை என்ன? கலிமா சொல்லாத, அல்லாவை வணங்காத, சிறுக்கு செய்து கொண்டிருக்கும் ஒரு தாயின் வயிற்றிலும், நாங்கள் கலிமா சொன்ன தாயின் வயிற்றிலே பிறந்து வளர்ந்ததை போன்று அங்கும் பிள்ளைகள் உருவாகிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு குடும்பத்தின் மகனாக அல்லாஹ் எங்களுக்கு நாடி இருந்தால் இன்று நாங்கள் இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூடி இருப்போமா? இந்த மஸ்ஜிதுக்கு வந்திருப்போமா? அல்லாஹ்வை சுஜூத் செய்திருப்போமா? நிச்சயமாக இல்லை. இந்த நியமத்துக்கு மாத்திரம் நானும் நீங்களும் காலமெல்லாம் சுஜூத் செய்தாலும் போதா? ஏன், இந்த நியமத்தை பணம் கொடுத்து வாங்க முடியுமா? இறக்குமதி செய்ய முடியுமா? கடன் வாங்க முடியுமா? மரங்களிலிருந்து பிச்சடிக்க முடியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பெருமதி மிக்க ஈமான் தான் என்னையும் உங்களையும் ரமலான் என்பதை ஞாபகப்படுத்த வைக்கிறது, தொழுகையை ஞாபகப்படுத்த வைக்கிறது. இன்னும் உள்ள நற்கிரியைகளை நல்ல மொழிகளை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு காரணம் அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த உன்னதமான ஈமானை தந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற ரமலானில் எங்களோடு வாழ்ந்த பலர், இந்த மஸ்ஜிதிலே தொழுத பலர் இன்று இந்த ரமலானிலே அவர்கள் இல்லை. மூத்தாகி செல்ல வேண்டிய மர்மை வாழ்க்கைக்கு போய்விட்டார். நாங்களும் இதுவரை வாழ்கிறோம், இன்னும் 25 அல்லது 27 அல்லாஹ் நாடும் ஒரு தினத்திலே அந்த ரமலான் வருவோம். அதுவரையும் நாங்கள் இருப்போம் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வின் கையில் இந்த உயிர் இருக்கிறது. அவன் நாடியவர்களுக்கு நாடிய தினத்தில் அதை கைப்பற்றுகிறான், நாடியவர்களுக்கு தொடர்ந்து வாழ அனுமதி அளிக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருவன் ஒரு ரமலானை அடைந்து ஃபமன் ஹுரிமஹ இருஹு ஃபக்கத் ஹுரிம், ரமலானை அடைந்து அந்த ரமலானின் அருள்கள், நேமத்துகள், பாவமன்னிப்புகள், தௌபா
சுவர்க்கத்தின் பாக்கியம், நரக விடுதலை, லைலத்துல் கத்ருடைய பாக்கியம், இவைகள் எல்லாம் எவனுக்கு கிடைக்கவில்லையோ அவன் காலமெல்லாம் அல்லாஹ்வின் ரஹமத்தை விட்டு ஓரமாக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்டிலே எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அந்த சந்தர்ப்பங்களை பார்த்து இது எங்களுக்கு பிசினஸ் காலம், இது எங்களுடைய வியாபார காலம், இது எங்களுடைய சீசன் என்று ஒவ்வொருவருக்கும் பல சீசன்கள் இருக்கிறது. விவசாயிகளுக்கு மழைக்காலம் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். மழையிலே விதைத்து அதை அறுவடை செய்வதற்கு வெயில் காலம் தேவை, அதுவும் அவர்களுக்கு சந்தர்ப்பம். பல பெருநாள்களை கொண்டொரு நாட்டிலே இருக்கிறோம். அந்த பெருநாள்களை வைத்து வியாபாரிகள் பல சரக்குகளை வைத்து விற்று அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மாணவர்களுக்கு அவர்களுக்குரிய எக்ஸாம்கள் நடக்கும் பொழுது அவற்றை அவர்கள் சந்தித்து அதை முழுமையாக அவர்கள் அந்த பரீட்சையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதை பயன்படுத்திக் கொள்கிறார். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம், எனக்கு தரப்படும் புனிதமான ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ரமதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நோன்போடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹு தஆலா எங்களுக்கு வருடத்திலே பல தினங்களில் பல சலுகைகளை தந்து கொண்டிருக்கிறார். ஏன்? மனிதன் பலவீனமானவன், அவசர புத்தி கொண்டவன், திடீரென்று பாவம் செய்கின்றவன், அவசரப்பட்டு முடிவெடுக்கின்றவன். அதற்காக இவனை அழித்து விடாமல், இவனை தண்டித்து விடாமல் அந்த ரஹ்மான் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கிறார். வருடத்தில் முதல் மாதம் முஹர்ரம் மாதம், ஏனைய மதங்களில் இருப்பதைப் போன்று அந்த மாதத்தை வரவேற்பதற்கு வெடிமருந்துகளின் மூலம், பட்டாசுகளின் மூலம், களியாட்டங்களின் மூலம், வீண் விளையாட்டுகளின் மூலம் அதை சந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டவில்லை. அந்த முஹர்ரம் மாதத்தின் ஆரம்பமே 9-10 ஆசூரா தாசுவா, 9-10 நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். அவ்வாறு நோன்பு நோட்பதன் மூலம், முஹர்ரம் மாத நோன்பை நோட்பதன் மூலம் என்ன தெரியுமா? யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கழிந்த வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வருடத்தின் ஆரம்பமே சுன்னத்தான நோன்பு நோட்க வைத்து அதற்கு மிகப்பெரிய வரலாற்று பின்னணியை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வெற்றியை அடிப்படையாக வைத்து நபிகளாரின் உம்மத்துக்கு அது அறிமுகப்படுத்த வைத்து அதன் மூலம் நீங்கள் கழிந்த வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, புது வருடத்திலே புதியவர்களாக, பாவமற்றவர்களாக, நல்லவர்களாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். இவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை பாருங்கள். எத்தனையோ பிறைகளை பார்த்து வரும் நாம் முஹர்ரம் பிறையை சரியாக பார்த்து 9-10 தீர்மானித்து நோன்பு நோக்க தவறுகின்றவர்களுக்கு கழிந்த வருடத்தின் பாவம் அப்படியே நிலுவையில் இருக்கிறது, அது மன்னிக்கப்படவில்லை. எனவே அந்த சுன்னத்தான நோன்பின் மூலமே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்படியே பல மாதங்கள் வருண்டோடுகிறது, வேகமாக ஓடுகிறது. ஓடி புனிதமிகு ரமதான் மாதத்தை அடைகிறோம். மன்சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபா குஃபிரலகுமா தக்கத்தம மின்றந்து, இவன் ஈமானோடு நட்பூலியை எதிர்பார்த்து ரமதான் நோன்பை நோட்கிறானோ அவனது முன்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை பார்க்க, அவ்வளவு உன்னதமான பாவம் மன்னிக்கப்படும் ஒரு புனிதமான ரமதானை தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஷவ்வால் மாதம் வருகிறது. 6 நோன்பை எவர்கள் நோற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் வருடம் பூராவும் நோன்பு நோட்பவர்களைப் போன்று எவ்வளவு சிறப்பி தந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். ஒரு நோன்புக்கு 10 நோன்பு நோற்ற நன்மை, ஒரு மாதம் நோன்பு பிடித்தால் 10 நோன்பு பிடித்ததை போன்று 2 எஞ்சி இருக்கிறது. அதை அந்த 6 நோன்புகள், ஒரு நோன்புக்கு 10 நோன்பு வீதம், 60 ஷவ்வால் நோன்பு ஈடாக போய்விடுகிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். அதுவும் முடிந்து துல்ஹஜ் மாதம் வருகிறது. இவர்கள் அரபா நோன்பை பிடிக்கிறார்களோ யுகஃபிரு ஸனத்தல் மாதியத்த வல் பாக்கியா, அந்த வருடத்தின் கழிந்த தினங்களின் பாவங்களும் எஞ்சி இருக்கும் தினங்களின் பாவங்களும் அந்த நோன்பின் மூலம் மன்னிக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பாருங்கள், சுன்னத்தான ஃபர்தான நோன்புகளை மையமாக வைத்து மனிதனுக்கு பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா நியமித்து வைத்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவன் என்பதை அறிகிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அன்புக்கும் நேசத்துக்கும் பற்றுக்கும் பண்புக்கும் நிகராக இந்த மண்ணிலே எந்த இரக்கமும் கிடையாது. அவன் எங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்கிறான் என்றால், அதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொல்லுகின்றார். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே காலை நேரம் சஹாபாக்கள் உட்கார்ந்து நபிகளாரின் போதனைக்காக காத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாள் காலையும் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பெரிய மகாநாடு நடப்பதை போன்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவு இறங்கிய வகி வசனங்கள், அவர்கள் கண்ட சிறந்த கனவுகள், சஹாபாக்கள் கண்ட கனவுகள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த செய்திகள், அல்லாஹு தஆலா இல்ஹாமாக கொடுத்த விடயங்கள் அனைத்தையும் மஸ்ஜித் நபவியிலே பகிரங்கப்படுத்தும் தினம்தான் ஒவ்வொரு நாள் காலை. இன்றுதான் பெரும்பெரும் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்துகிறார். அதற்கு அடிப்படை நபிகளாரின் காலை மஜ்லிஸ்தான், செய்திகளை அப்படியே எடுத்து சொல்லுவார்கள். அப்படியான ஒரு சபையிலே சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது திடீரென்று ஒரு பெண்மணி ஒரு நபித்தோழர் ஒரு சிறிய அழுது கொண்டிருக்கும் குழந்தையை அந்த மஸ்ஜித் நபவிக்கு சுமந்து வந்து நபிகளாரிடம் ஒப்படைக்கிறார். ஒரு அன்சார் என்ன செய்தி சொல்கிறார் என்றால், மதீனாவின் கடை தெருவிலே இந்த சின்ன குழந்தை தாயை இழந்து தாயை தேடி அழுது அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தையின் தாய் வந்தால் ஒப்படைத்து விட்டு செல்லும். குழந்தையை ஒப்படைத்து கொண்டு வந்த நபிகளார் அவர்கள் சஹாபாக்கள் அந்த நபித்தோழர் போய்விட்டார் அல்லது சபையிலே உட்கார்ந்திருந்தார். அந்த குழந்தையை தலையை தடவி ஆறுதல் சொல்லி அழுகையை நிறுத்தி அந்த குழந்தைக்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு பெண்மணி வேகமாக மஸ்ஜித் நபவியை நோக்கி ஓடி வருகிறார். எனது குழந்தையை என்னிடம் தாருங்கள், எனது குழந்தையை காணவில்லை, அந்த குழந்தை மஸ்ஜித் நபவிக்கு கொண்டு வரப்பட்டதாக செய்தி அறிகிறேன் என்று அழுகுரலோடு அவளக்குரலோடு அவள் மஸ்ஜித் நபவியிலே நுழைகிறாள். பிள்ளை தாயை காண்கிறது, தாய் குழந்தையை காண்கிறது. வேகமாக நபிகளாரின் மடியிலே இருந்து அந்த குழந்தை தாயை நோக்கி வேகமாக வருகிறது. அந்த குழந்தையை எடுத்து முத்தமிட்டு மஸ்ஜித் நபவியின் ஒரு மூலைக்கு கொண்டு சென்று அந்த பெண்மணி பால் கொடுக்கிறார். இதை சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், மறைவாக இருந்து கொடுக்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுதாவது இந்த தாய் அழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தையை இப்பொழுது அன்பாக பாசமாக சுமந்து பால் கொடுக்கிறாளே தாய், இவள் இந்த குழந்தையை எரியும் நெருப்பிலே எரிந்து விடுவாளா என்று கேட்டார். சஹாபாக்கள் உடனே, இல்லை யா ரசூலல்லாஹ், அபதன், அது நடக்காது. உலகத்திலே அன்புக்கு பற்றுக்கு நேசத்துக்கு பரிவுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் என்றிருந்தால் பால் கொடுக்கும் தாய் தனது பால் குடிக்கும் குழந்தையின் மீது காட்டும் அன்புக்கு நிகராக இந்த மண்ணிலே எதுவுமே கிடையாது. ஒரு நாளும் எரியும் நெருப்பிலே எரிந்து விட மாட்டாள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறாளோ அதைவிட 70 மடங்கு உங்களுடைய ரப்பு உங்கள் மீது அன்பு காட்டுகிறார். எப்படி உதாரணம் என்பதை பாருங்க. சஹீஹான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வாறு இரக்கம் காட்டியதன் அடையாளம்தான் நானும் நீங்களும் பிறந்ததிலிருந்து இன்று வரை ஹயாத்தோடு இருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்த சுதூதுகளை விட செய்த பாவங்கள் எனதும் உங்களதும் அதிகம் இல்லையா? அநியாயங்கள் கூட இல்லையா? அட்டகாசங்கள் அதிகரிக்க இல்லையா? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாமல் மறக்கவில்லையா? குர்ஆனை விட்டு ஓரமாகவில்லையா? அத்தனை பாவங்களையும் செய்திருக்கும் நாம், எங்கள் மீது அல்லாஹ் அன்பு காட்டியிருக்காவிட்டால் இந்த மண்ணிலே ஒரு மனிதனும் வாழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு அன்பு காட்டுகிறார். சென்ற ரமலானில் இருந்து இந்த தினம் மகரிபு தொழுகை வரை முழுமையாக ஜமாத்தோடு முதல் ரக்காத்திலே ஒரு தொழுகையும் விடாமல் தொழுதவர்கள் எத்தனை பேர்கள் என்று ஒவ்வொருவரும் மனதிலே வைத்து கட்டுப்பார். எத்தனை சுபகுகளை இழந்து நானும் நீங்களும் பாவிகளாக இருக்கிறோம் என்பதை பார்க்க, எத்தனை நன்மையான காரியங்களை தவற விட்டுவிட்டு அத்தனை நன்மைகளுக்கும் சொந்தம் இல்லாமல் நாங்கள் கவலையோடு இருக்கிறோம் என்பதை பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இத்தனை பாவமும் செய்தும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஹயாத்தோடு வாழ வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய கருணையும் அவனுடைய அன்பும் அவனுடைய இரக்கமும் தவிர வேறு எதுவும் கிடையாது. இத்தனையையும் அறிந்த ரப்புதான் திரும்ப திரும்ப ரமலானை தந்து கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற ரமலானில் எங்களோடு வாழ்ந்து பிரிந்த பலர், சென்ற ரமலான் அடைந்த பலர், இந்த ரமலான் வரும் வரை நாங்கள் இருக்க மாட்டோம், மௌத்தாகுவோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்களா? இல்லை. அதை கொண்டுதான் நானும் நீங்களும் ரமலானை அடைய இருக்கிறோம், அதுவரையும் இருப்போமா என்பதில் எந்த உத்தரவாதமும் கிடையாது. மௌத்த அந்த சகோதரர்கள், சென்ற ரமலானுக்கு பிறகு மௌத்தானவர்கள், அவர்களுடைய நன்மை தராசில், அவர்களுடைய நன்மை பதிவேட்டில் அதிகமான நன்மையை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் என்றால் சென்ற ரமலானில் அடைந்த நன்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் தொழும் பொழுதெல்லாம் எனது வாழ்நாளின் கடைசி தொழுகை இது என்று நினைத்துக் கொண்டு தொழ வேண்டும். நாங்கள் ஒரு ரமதானை அடைகிறோம் என்றால் எனது வாழ்நாளின் கடைசி ரமதான் இது என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் தொழ வேண்டும், நோன்பு நோட்ட வேண்டும். ஏன், அடுத்த ரமதான் வரை 11 மாதம் உருண்டோட வேண்டும். அது சாதாரண ஒரு விடயம் அல்ல. எனவே அதிலே இயன்ற அளவும் அதை பயன்படுத்தி நல்லமல் செய்ய தவறுவோம் என்றிருந்தால் எங்களை போன்ற துருப்பாக்கியசாலிகள் படுபாவிகள் இந்த மண்ணிலே யாருமே கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானின் சிறப்புகள் பற்றி ஏராளம் சொல்லியிருக்கிறார். ரஜப் வந்துவிட்டால், ஷாபான் வந்துவிட்டால் அந்த ரமதானை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார். அதை அடைய வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை புரிந்து கொண்டிருந்தார். அதிலே நல்லமல் புரிந்தார்கள். ஷாபான் மாதம் குறைந்தபட்சம் 15 தினங்கள் நோன்பு நோட்டார். ஏன், அடுத்த முழுமையான மாதத்துக்கான பயிற்சியை பெறுவார். எப்பொழுதும் ஒரு நாள் நோன்பு பிடித்தால் அடுத்த நாள் விடுவார், அல்லது திங்கள் வியாழன் ஒவ்வொரு வாரமும் நோன்பு நோட்பார். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஹ்ரதுல் அமாலு யௌமைல் இஸ்னைனி வல் கமீஸ். ஒவ்வொரு மனிதர்களுடைய அமலும், ஒவ்வொரு மனிதனுடைய அமலும் மலக்குகளின் மூலம் அல்லாஹ்விடம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் முன்வைக்கப்படுகிறது. சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒவ்வொரு திங்களும் வியாழனும் எங்களுடைய அமல்களை மலக்குகள் எடுத்துச் சென்று அல்லாஹ்விடம் கணக்கு கொடுக்கிறார். யார் எடுப்பதற்கென்ன தகுதி? சிறுக்கு செய்யாதவனாக இருக்க வேண்டும். பேச்சால், உணர்வால், சிந்தனையால், நடைமுறையால் எதனாலும் அவன் சிறுக்கு செய்யக்கூடாது. சிறுக்கு செய்யாதவனாக இருந்தால் அவனுடைய அமல்களை மலக்குகள் எடுத்துச் செல்வார், கொண்டு போய் அல்லாஹ்விடம் முன்வைப்பார். அல்லாஹ்விடம் முன்வைத்ததற்கு பிறகு எல்லா முஸ்லிம்களுடைய, சிறுக்கு செய்யாத முஸ்லிம்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ரெண்டு பேர் கண்ட அமல்களை தவிர பைனகுமா ஷஹ்னா உன் வகதுபா, அவர்களுக்கிடையில் போகலாம். அவர்களுக்கிடையில் ஏற்று பேச்சு, அவர்களுக்கிடையில் மனத்தகப்புகள், அவர்களுக்கிடையில் வளர்த்து வம்புகள், அவர்களுக்கிடையில் அடிதடிகள். என்ன பேசுறல, சின்ன பிரச்சனை, நாங்களே சிறிதாய்க்கொள்ள. அவர்கள் ரெண்டு பேர் அமலை தவிர ஏனைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அந்த ரெண்டு பேருடைய அமலும் சிறுக்க செய்யாததன் காரணமாக அல்லாஹ் விட உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழு வானத்துக்கு மேல், அரிசிக்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே கொண்டு வந்த மலக்குகளிடம் அமலை அல்லாஹ் திருப்பி கொடுத்து விட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அன்பிரூஹத்தாயஸ்தலிஹா. இந்த ரெண்டு பேரும் சமாதானமாகும் வரை அவர்களுடைய அமலை என்னிடம் நீங்கள் முன்வைக்க வேண்டாம் எதிர்பார்த்திருங்கள். இத்தனை அமல் செய்தும் ரெண்டு பேருக்கிடையில் மனத்தகப்பென்றால் நாங்கள் பிரயோஜனம் அமல் செய்தது மையத்துக்கும் வரமாட்டேன், சொந்த நாணதான். என்ன சின்ன பிரச்சனை, சாதாரண சொத்திலே பிரச்சனை, சாதாரண ஒரு வாய்ப்பேச்சில வந்த பிரச்சனை, சாதாரண ஒரு கொடுக்கல் வாங்க கடன் வாங்கியது, கொஞ்சம் பேச்சு முந்தி பேசினால் வந்த பிரச்சனை திரும்பி பார்ப்பதில்லை. நஷ்டம் என்ன தெரியுமா? செய்யும் அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ் மாதம் ரெடியானா, ஹஜ்ஜுக்கு சவ்வால் மாதம் ரெடியானா, ஹஜ்ஜுக்கு போற படலம் ஆரம்பிக்குது. அல்ஹம்துலில்லா, வசதி வாய்ப்புள்ளவர்கள், அல்லாஹ் நசீபை கொடுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய நசீபை பெற்றுக் கொண்டவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள், அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். செல்லுகின்றவர்கள் முதல் வேலை என்ன? சொந்தக்காரர்கிட்ட நெருங்கியவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறது. நடக்குதா இல்லையா? வீடு வீடா போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறேன் மன்னிச்சுக்கோங்க, பாவங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மன்னிச்சு, நல்ல ஒரு விஷயம். இவ்வாறு ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய நாம் ஹஜ்ஜை விட பன்மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய ரமலான் வருவதற்கு முன்னர் யாராவது மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோமா? கிடையாது. அதை விட ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்கும் என்றால் 83 வருஷமும் சில தினங்கள், 1000 தினங்கள் இரவுகள் அமல் செய்த நன்மை என்றால் அது எங்களுக்கிடையில் கோபதாபம், ஏச்சு பேச்சு, அடிதடி, மனத்தகப்புகள் இருக்கும் என்றிருந்தால் அந்த பாக்கியம் அமல் செய்தும் நன்மை எழுதப்படாவிட்டால் இதைவிட வேறு என்ன துர்ப்பாக்கியம் என்று நான் கேட்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புனிதமான ரமதான் எம்மை அடைய நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நெருங்குவதற்கு முன்னர் மலக்குகள் பாரிய ஏற்பாட்டோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் கட்டளையின் அடிப்படையில் சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, நரகம் தாளிடப்பட்டு நெருக்கி இருக்கி மூடப்படுகிறது, ஷைத்தான் விளங்கிடப்படுகிறான். அத்தனையையும் செய்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? பயுனாதி முனாதின், மிகப்பெரிய ஒரு அழைப்பாளன் அழைக்கிறான். ஒரு மிகச்சிறந்த அல்லாவின் அருளுக்குரிய மலக்கு, அல்லாவின் ஓடரை பெற்ற மலக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யா பாகில் ஹைர் அக்பில் வயா பாகில் ஷர் அக்சர். ஹைரை விரும்புகின்றவரே, ஹைரை எதிர்பார்க்கின்றவனே, நல்லதை விரும்புகின்றவனே, பாவ மன்னிப்பையும் சுவர்க்கத்தையும் வலதுகரத்தில் பட்டோலையையும் விரும்புகின்றவர்களே, அக்குபில், இந்த ரமதானில் முன்னோக்கி சென்று வேகமாக அமல் செய்யுங்கள். பயாபாக ஷர், தீயதை விரும்புகின்றவனே, அநியாயத்துக்கு சொந்தக்காரனே, அட்டகாசத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறவனே, அக்சர், இந்த ரமதானில் ஆவது நல்ல தினங்களில் ஆவது கொஞ்சம் உனது பாவங்களை முடக்கிக்கொள். இது யார் சொல்லுகிறார்கள்? மலக்குகள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் லட்சோப லட்சம் மனிதர்களுடைய பாவங்கள் இந்த ரமதானிலே மன்னிக்கப்படுகிறது. ஒரு நன்மைக்கு எத்தனை நன்மை! 7 to 70, 700, 7000 வரை பன்மடங்கு அல்லாஹ் நாடிய விதத்திலே கொடுக்கிறான். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான், எல்லாவற்றுக்கும் கூலிகள் கிடைக்கப்படுகிறது. இல்ல சௌம், நோன்புக்கு தவிர, வான அஜிதி பிகி, நோன்புக்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன், அப்ப தொழுகைக்கு ஹஜ்ஜுக்கு ஜகாத்துக்கு இன்னும் உள்ளவற்றுக்கு அல்லாஹ் கொடுப்பதில்லையா? அவன் தான் கொடுக்கிறான். ஆனால் நோன்புட விசேடம் என்ன தெரியுமா? எல்லா அமலுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது. என்ன? ஜமாத்து தொழுகை கொடுத்துருவாராம். ஆக உப்பரிமம் முழுமையான நன்மை என்ன? ஜமாத் தொழுகை பரிபூர்ணமா தொழுதா? என்ன எத்தனை மடங்கு? 27 மடங்கு. சரியா இல்லையா? ஒரு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால், இஹ்லாஸோடு தொழுதால், சுன்னாவின் அடிப்படையிலே தொழுதால், மன உள்ளத்தோடு தொழுதால் 27 மடங்கு. அதன் ஆகக்கூட அதை விடக்கூடியதா? ஹதீஸ்ல அப்படித்தான் வந்தீங்க. ஒரு தொழுகைக்கு 10 நன்மை என்றால் ஜமாத்தோடு சரியாக தொழுதால் 270 நன்மை. சரியா இல்லையா? இவ்வளவுதான். ஹஜ்ஜுக்கு ஆகக்கூடிய நன்மை என்ன? சரியாக நிறைவேற்றி வந்தால் லா ரஃபத் வலா ஃபுசூக் வலா இத்யான் எதுவுமே கிடையாது. பாவம் இல்ல, அநியாயம் இல்ல, அட்டகாசம் இல்ல, பொய் இல்ல, அனைத்தும் இல்லாமல் ஹஜ்ஜை செய்தால் எப்படி திரும்புறான்? ஹதீஸ் கேக்குறீங்க, பயம் சொல்லுங்க. தரு அன்று பிறந்த பாலகனை போன்று. அதுக்கு பிறகும் அவருக்கு பாவம் செஞ்சா பதியப்படாதா? பதியப்படும். அவ்வளவுதான். ஜக்காத்துக்கு நன்மைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதை போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்புக்கு அப்படி வரையறை கிடையாது. எங்கேயாவது நோன்புக்கு தாக்கலாம். நோன்புக்கு இத்தனை நன்மை என்று வந்ததே கிடையாது. பான அஜிதீபிகி, நான் நாடிய விதத்தில், நினைத்த விதத்தில் எனது கோட்டாவை எவ்வளவு பார்ப்பேன். இத்தனை சிறப்பும் இந்த உம்மத்துக்கு இந்த ரமதானிலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதானின் ஒவ்வொரு வினாடியும் கோடான கோடி பெருமதி மிக்கது. அதனுடைய சிறப்பை மூத்துக்கு பிறகுதான் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, சுவர்க்கத்தில் எத்தனையோ வாயில்கள் இருக்கிறது. அந்த வாயில்களில் ஒன்றுதான் ரையான் என்பது. சுவர்க்கவாதிக்குரிய நோன்பாளிக்குரிய வாயில், நோன்பாளிகள் எல்லோரும் நுழைவார்கள் என்றால் நினைக்கிறோம் சும்மா பிடிச்சவங்க எல்லாம் பேய்த்துடுவாங்க. சரியாக பிடிக்க வேணும், பேணுதலாக பிடிக்க வேண்டும். நோன்பு பிடித்தவர்கள் கடைபிடிக்க வேண்டியவற்றை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்க மாண்புகள் பேணப்பட வேண்டும். அது பேணுதலாக செய்யும் பொழுது, சரியாக செய்யும் பொழுது, அந்த காலத்திலும் கண்ணால் நாவால் இன்னும் உள்ளவற்றால் எந்த குறையும் செய்யாமல் ஒருவன் செய்தால் அவனுக்குத்தான் இந்த சிறப்பை தவிர வேறு யாருக்கும் ரையானால் நோன்பை அலட்சியம் பண்ணியவர்கள், சரியாக நிறைவேற்றாதவர்கள், முழுமையாக பாக்கியம் பெறாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் நுழைய முடியும் என்று நினைத்து விடக்கூடாது. எனவே சகோதரர்களே, எதிர்வரும் ரமதான் சில வேளை வாழ்நாளின் கடைசி ரமதானாக இருக்கலாம். சரியா இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்று முதல் தினமெல்லாம் நீங்கள் பாருங்கள், பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், இன்டர்நெட்டை பார்த்திருப்பீர்கள், இந்தோனேசியாவிலே பாரிய பூகம்பம் என்கிறார் சொன்னாரா இல்லையா? நடக்குது. அதனுடைய எதிரொலிதான் இந்த மழையும் இன்னும் இப்பொழுது இங்கெல்லாம் பேஞ்சு கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 11 பாரிய ஒரு உலுக்கம் சுமாத்ரா தீவில் உலுக்கியது. நடந்ததா இல்லையா? கொழும்பு நுவரலியால் எல்லாம் உணர்ந்து. இது 1500 அல்லது 1200 கிலோமீட்டருக்கு அப்பால் கடலிலே நடந்த பூமி அதிர்ச்சி இலங்கையையும் ஓரளவு ஆட்டிவிட்டது. இப்பொழுது இந்த இலங்கை, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா போன்ற அதிகம் பூமி அதிர்ச்சி நடக்கும் வளையத்தினுள் இலங்கையும் இப்பொழுது நுழைந்து விட்டது. செய்தியை பார்த்தீங்களா இல்லையா? அடிக்கடி விஞ்ஞானிகள், அறிஞர்கள், புயலாளர்கள் அனைவரும் இப்பொழுது சொல்லியிருக்கும் செய்தி, இலங்கை அந்த வட்டத்தினுள் நுழைந்து விட்டது. கொஞ்சம் நினைத்து பாருங்க. மர்மை நெருங்கும் பொழுது தக்சுரு தலாது, மர்மை நெருங்கும் பொழுது பூமி அதிர்ச்சிகள் அதிகரிக்கும், சூரிய சந்திர கிரகணங்கள் அதிகரிக்கும். தக்சுருல் ஹரஜுவல் மரஜ், கொலையும் கொள்ளையும் அநியாயமும் நிறையும் இந்த உலகத்திலே நடக்குதா இல்லையா? அத்தனையையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு நிலை இந்த இலங்கை கடலுக்கு பக்கத்திலே நடந்திருந்தால் கொழும்பின் நிலை என்னவா இருக்கும், ஏனைய பகுதிகளின் நிலை என்னவாக இருக்கும்? ஏன் இவற்றையெல்லாம் நினைத்து நாங்கள் பயப்படக்கூடாது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே சூரிய சந்திர கிரகணங்கள் நடந்தால், பூமி அதிர்ச்சிகள் இன்னும் உள்ளவைகள் நடந்தால், மஸ்ஜிதை நோக்கி வேகமாக பயந்து ஓடி விடுவார். நாங்கள் என்ன செய்யறோம்? ஹேண்ட்போன் எடுத்து செய்தி அறிவிச்சோம், பூமி அதிர்ச்சி வரும், கொஞ்சம் கடல் பகுதியிலிருந்து உள்ளு போங்க, அல்லது டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த அளவாரத்தை பார்க்கறது. அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்து, தௌபா செய்து, பாவ மன்னிப்பை கேட்டு சுவர்க்கத்தை அடைவதற்கு என்ன செய்திருக்கிறோம்? அடுத்த நிமிடம் ஏதாவது ஒன்று நடந்தால் பாவம் இல்லாதவனாக, கடன் இல்லாதவனாக, குறை இல்லாதவனாக, அநியாயம் இல்லாதவனாக, தொழுகையில் நிலுவை இல்லாதவனாக மௌத்தாகுவதற்கு எத்தனை பேர் தயார் என்று கேட்டு பார்ப்போம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜ்லிஸிலே நடந்த ஒரு அம்சம், காலை நேரம், ஹண்டலாய் புனு அபி ஆமிர் ரதியல்லாஹுன் அவர்கள் மஸ்ஜித் நபவியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இடையிலே அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் இவர்களை கண்டுவிட்டார். காலை நேரம் எல்லா சஹாபாக்களுடைய வேலையும் என்ன தெரியுமா? மஸ்ஜித் நபவியை நோக்கி வருவது. புது புது செய்தி கிடைக்கும், புதிய குர்ஆன் வசனங்கள் கிடைக்கும், புதிதாக நபிகளாரிடம் இருந்து செய்திகள் கிடைக்கும். அதை எதிர்பார்த்து எல்லோரும் சாரி சாரியாக மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். இப்பதான் ஸ்கூலும் யூனிவர்சிட்டியும் அங்கும் இங்கும் நடக்குது. மஸ்ஜிதுகள் உண்மையிலேயே பாடம் படிக்கும் இடமாக மாற்றப்பட வேண்டும். மஸ்ஜிதிலே குர்ஆன் விளக்கமும், ஹதீஸ் விளக்கமும், தஃப்ஸீர் விளக்கமும், இன்னும் உள்ளவைகளும், வரலாறுகளும் நடைபெறும் இடமாக மாற வேண்டும். அதன் ஒரு முயற்சி தான் ஏற்கனவே கௌரவ செயலாளர் அவர்கள் கூறியதை போன்று அகில இலங்கை ஜம்மியத்தில் உலமா ஒரு மார்க்கப்பற்றோடு, தர்சோடு, இஸ்லாமிய விளக்கங்களோடு மஸ்ஜிதுகளை மையமாக வைத்து உலமாக்களின் மூலம் மார்க்கப்பணி நடைபெற வேண்டும் என்ற ஒரு ஆரம்ப நிகழ்வு, ஆரம்ப முயற்சி இதை கொழும்பு மாவட்ட கொழும்பு சிட்டி உலமா சபை செய்து கொண்டிருக்கிறது. ஜஸாகுமுல்லாஹ் ரல்லா அவர்கள் கருள் பாலிப்பானார். அன்பார்ந்த சகோதரர்களே, காலை நேரம் ஹண்டலா ரதியல்லாஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உன்னதமான அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை கண்டுவிட்டார். ஹண்டலாவோடு கடுமையான இரக்கம் இவர்கள். கைபாஸ் பஹத்தயா ஹண்டலா, ஹண்டலாவை சோமா இருக்கிறியான்னு கேட்டார். என்ன பதில்? ஆமா சோமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படின்னு அப்படித்தானே பதில் சொல்ல வேண்டும். ஹண்டலா சொன்ன பதில் எதிர்பார்த்ததுக்கு மாத்தமா? நான் பக்க ஹண்டலா, ஹண்டலா முனாபிக்கு ஆகிவிட்டான். எப்படி இருக்கும்? இன்னல் முனாபிக்கீன பித்தர்க்கில் அஸ்வலி மினன்னார் என்று குர்ஆன் வசனம் இறங்கிய காலம். முனாபிக்குகளுக்கு நரகத்தின் அடித்தட்டில் தான் இடம் என்று குர்ஆன் வசனம் இறங்கிய காலம். பகிரங்கமாக சொல்றாரு, ஹண்டலா முனாபிக்கு ஆகிவிட்டான். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் மிருதுவான ஒரு மனிதர், அமைதியான போக்கு கொண்டவர், அவசரப்பட்டு திடீரென்று எதையுமே செய்வதில்லை. ஆச்சரியப்பட்டு, சுபஹானல்லாஹ், நீ முனாபிக்காய் விட்டியா? மஸ்ஜித் நபவிக்கு வருகிறாய், நபிகளாரின் பாசறையில் உட்காருகிறாய், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து உட்காருவதை நபிகளாரு பக்கத்திலே கண்டிருக்கிறாய், நீ முனாபிக்காய் விட்டாயா என்று ஆவேசத்தோடு, ஆத்திரத்தோடு, கவலையோடு கேட்டு விட்டார். அப்பொழுது சொன்ன பதில் அவர்கள், அந்த ஹண்டலா ரதியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அப்படியே ஒரு உசுப்பு உசுப்பி விட்டார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அருமை சகோதரன் அபூபக்கரே, மஸ்ஜித் நபவி புனிதமான இடம், அவர்களுக்கு ஜூலால் போய் உட்கார்ந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்க நரகத்தை பற்றி, மறுமையை பற்றி, மஹ்ஷரை பற்றி எல்லாம் சொல்லித்தவார். நாங்கள் அந்த சபையிலே இருக்கும் பொழுது மஹ்ஷரிலே அல்லாஹ்வின் முன்னிலையிலே பட்டோலை எடுப்பதற்கு இருப்போம் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு வரும். ஆனால் அந்த சபையை விட்டு வீட்டுக்கு, வியாபாரத்துக்கு, பாதைக்கு, படுக்கைக்கு செல்லும் பொழுது மறுமையை மறந்து விடுகிறேன். எனவே இன்றைய காலையிலே நான் தீர்க்கமாக எடுத்த முடிவு என்னவென்றால், நான் இப்படி மறுமையை மறப்பதன் காரணமாக முனாபிக்காகி விட்டேன் என்று முடிவு எடுத்து விட்டேன். எப்படி இருக்கும்? யாருக்காவது பதில் வேறாது சொல்ல முடியுமா? அபுபக்கர் ரதீன் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனது நிலை மீதானப்பா, அப்ப நானும் முனாபிக்கா. அவருடைய கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு வேகமாக மஸ்ஜித் நபவியை நோக்கி ஓடுகிறார்கள். ரெண்டு பேர் மஸ்ஜிதில் இப்படி பெரிய கூட்டம் நுழைந்த உடனடியாக மஸ்ஜித் நபவியிலே நுழைந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லிவிட்டு முழு மஸ்ஜித் நபவியும் கேட்கும் விதத்திலே நா பக்க ஹண்டலா என்று சொல்லிவிட்டார். ஹண்டலா முனாபிக்காகிவிட்டார். சபையிலே இருந்து அவ்வளவு பேரும் ஹண்டலாவை திரும்பி பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படவில்லை, அமைதியாக பக்கத்திலே அழைத்து உட்கார வைத்து என்னப்பா உனக்கு நடந்தது என்று கேட்டார். சொன்ன பதிலை அப்படியே சொன்னார். யா ரசூலல்லாஹ், உங்களோட சபை புனிதமான இடம், உன்னதமான இடம், இதுக்கு வந்தால் மறுமை அப்படியே கண்ணெதிரே தெரிபடும். ஆனால் இந்த சபையை விட்டு பிரிந்து வீட்டுக்கு, மனைவிடம், மக்களிடம், பிள்ளை குட்டிகளிடம், தொழில், வியாபாரம், விவசாயம், ரோட்டுக்கு செல்லும் பொழுது மறுமையை மறந்து விடுகிறேன். எனவே நான் முனாபிக்காக விட்டேன் என்று நானே முடிவெடுத்துக் கொண்டேன். பெண்ண சொல்லலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து விட்டு சொன்னார்கள், பைன் குந்த கமா குல்த், இந்த சபையிலே இருக்கும் இதே உணர்வோடு வீட்டுக்கிலும் வியாபாரத்திலும் பாதையிலும் படுக்கையிலும் இருந்தால் மலக்குகள் அவர்களுடைய இறக்கைகளை உனக்காக விரித்துக் கொள்வார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மலக்குகள் உன்னிடம் வந்து முசாபகா செய்வார்கள். என்றாலும் அருமை சகோதரனே, நீ முனாபிக்காக விடவில்லை. மறுமையை நினைப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, உலகத்தை நினைப்பதற்கும் ஒரு நேரம் இருக்கிறது, இயன்ற அளவு நீ மறுமையை பயந்து கொள் என்று அவரை உற்சாகப்படுத்தி அனுப்பினார். இது ஒரு வரலாறு, சஹி முஸ்லிம். ரியாது சாலிஹிலும் இந்த ஹதீஸ் வருகிறது, அல் இஃசாது ஃபில் இபாதே என்னமோ தலைப்பில் இது வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் கேட்கிறேன், என்னை முதலாவதும் உங்களை இரண்டாவதும் விழித்து நான் கேட்கிறேன், எத்தனை காலை பொழுதிலே எழுந்திருக்கிறோம், ஒரு நாளாவது மறுமையை மறந்து விட்டோமே, மறுமை நினைவு வருவதில்லையே என்று நினைத்து அழுத வரலாறு எங்களிடம் இருக்கிறதா? இருக்கிறதா? எனவே சகோதரர்கள், எங்கு போய்கொண்டிருக்கிறோம்? அந்த நபித்தோழர் கொஞ்ச நேரம் மறந்ததற்காக பகிரங்கமாக தன்னை முனாபிக் என்று சொல்லிக் கொள்கின்றார் என்றால் மறுமையோடு அவருக்கு இருந்த பின்னி பிணைப்பை பாருங்கள், சிந்தனையை பாருங்கள். எங்களிடம் அது இன்மையின் காரணமாக காலம் இப்படி வேகமாக ஓடிக்கொண்டு செல்லுகிறது, மறுமைக்காக அமல் செய்ய வேண்டும் என்ற முக்கியத்துவம் எங்களிடம் வரவில்லை என்பதை பார்க்கிறோம். ஏன்? ஒவ்வொரு நாள் காலையிலே எழுந்ததும் ஓதக்கூடிய துவாவை பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, என்ன அமாத்தன கடைசி என்ன, சுபகளை எழும்பிய உடன் எதை ஞாபகப்படுத்தப்படுகிறது தெரியுமா? மரணப்படுக்கையில இருந்து விட்டு, மரண தருவாயில இருந்து விட்டு திரும்ப உயிரை தந்த ரப்புக்கு புகழ் அனைத்தும் வைலைகின், இப்பொழுது நான் எப்படி எழுப்பப்படுகிறேனோ, இப்படி எப்படி சிந்தனையை பெறுகிறோனோ, இதை போன்று ஒரு நாளில் மகிஷரிலே நான் எழுப்பப்படுவேன் என்பதை காலையில எழும்பியவுடன் ஞாபகப்படுத்தும் தீனி. ஆனால் இந்த மகிஷரை பற்றி காலையில எழும்பியவுடன் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற துவாவை ஓதுகிறோம், இது மகிஷருதான் என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லை. காலையில் எழும்பும் பொழுதே இப்படி நான் எழும்புவதை போன்று ஒரு நாளில் மகிஷரிலே எழுப்பப்படுவேன், இப்பொழுது எழும்பினால் பக்கத்திலே மனைவி இருக்கிறாள் தேநீர் தருவதற்கு, எழும்பியவுடன் தண்ணீர் இருக்கின்றது குடிப்பதற்கு, எழும்பியவுடன் கொஞ்சம் விளையாடுவதற்கு பிள்ளை குட்டிகள் வந்து சேர்கிறார்கள். மகிஷரில் எழும்பினால் யாரு? அந்த மகிஷர் எப்பொழுது ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு நாள் காலையிலும் சிந்தனைக்கு வர வேண்டும். எங்கே இந்த மகச்சரப்பட்ட சிந்தனை? துவாவே வருவதில்லை. எத்தனை துவா பாடமிட்டு இருக்கிறோம், என்ன ஓது? அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாம் இவ்வாறான துவாக்களை ஓதும் பொழுது எதை கூறுகிறோம், எதை எதிர்பார்த்து செய்கிறோம், அதனுடைய கருத்து என்ன? மகிஷர் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமான நோக்கம். இவ்வாறான உணர்விலே அவற்றை நாங்கள் செய்ய தவறியதன் காரணமாக மகிஷரை அப்படியே மறந்துவிட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய இந்த ரமலானை எதிர்பார்த்து அமல் செய்வதென்பது அந்த மகிஷரில் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக, சுவர்க்கத்தை நோக்கி நடை போட வேண்டும் என்பதற்காக, சஹாபாக்களின் நபிமார்களின் லட்சியம் இதுவாகத்தான் இருந்தது. எனவே ஒவ்வொரு ரமலானையும் அந்த ரஹ்மான் திரும்ப திரும்ப தந்து அதிலே நன்மை செய்கின்றவர்களாக நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். இந்த ரமலானில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான நாலு நிகழ்வுகள் அம்சங்கள் நடந்திருக்கிறது, உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுக்கு சிறப்பு ரமலான் என்ற பெயர் அல்ல. ரமலானுக்கு சிறப்பு அதிலே தொழும் இரவு தொழுகை மாத்திரமல்ல. ரமலானுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஜில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்டதின் மூலம்தான் ரமலானுக்கு சிறப்பு. குர்ஆன் என்றொன்று அருளப்படாவிட்டால் ரமலான் ஒன்றொன்று இந்த உம்மத்துக்கு கிடையாது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஜில ஃபீஹில் குர்ஆன், அல் குர்ஆன் அருளப்பட்டதுதான் ரமலான் மாதம். அதற்குரிய சிறப்பும் மகிமையும் எப்பொழுது நாங்கள் கொடுக்கின்றோமோ அப்பொழுதுதான் ரமலானை சரியாக அடைந்து கொள்ள முடியும். அல் குர்ஆனை இறக்குவதற்கல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான் மாதம். அல் குர்ஆனை லவ்ஹுல் மஹ்பூதுக்கு முழுமையாக இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த இரவு லைலத்துல் கத்ர். இன்ன அந்தல் நாங்க பீ லைலத்துல் கத்ர். ஆயிரம் மாதங்களை விட மேலான சிறப்புமிக்க அல் குர்ஆன் இந்த உம்மத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது லைலத்துல் கத்ரோட இரவிலே. அந்த குர்ஆனோடு எனக்கும் உங்களுக்கும் உரிய தொடர்பு என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, வெறுமனே இது ஓதுவதற்கு மாத்திரம் உரியதா? சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே வமஜ்தமா கவுமுன் தீபைத்தும் மின் புயூத்தில்லா யத்லூன கிதாப் அல்லாஹி வயத்ததாரசூனஹு ஃபீமா பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா வஹஷியத்ஹும் அர்ரஹ்மா வஹஃபத்ஹும் அல் மலாயிகா வதக்கரஹும் அல்லாஹு ஃபீமன் இன்தா. இவர்கள் அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதிலே ஒன்று கூடி யத்லூன கிதாப் அல்லாஹி வயத்ததாரசூனஹு, அந்த குர்ஆனை ஓதி இவர்கள் அதை விளங்குகிறார்கள், இவர்கள் அதை விளங்குகிறார்களோ அவர்களுக்கு என்ன தருத்து என்றால் படித்தல், விளங்குதல், தெளிவுபெறுதல். ஓதுவது என்றால் வாயால் வளமையாக ஓதுவது. எனவே மஸ்ஜிதிலே அல் குர்ஆனை ஓதி உலமாக்களுக்கு சூழால் உட்கார்ந்து இவர்கள் பாடம் படித்து விளக்கம் பெறுகின்றார்களோ அவர்களுக்கு நாலு விதமான சிறப்பு. சக்கீனத்தென்ற அமைதி இறங்குகிறது. இல்லா நதல தலையும் சக்கீனா ரஷ்யத்துகுமர் ரஹ்மா, ரஹ்மத் அவர்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். ஹஃபத்துகுமல் மலாயிக்கா, மலக்குகள் அவர்களை வளைத்து உட்கார்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை புரிகிறார். வதக்கரகுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அந்த கூட்டத்தின் மகிமை மேன்மை சிறப்பு இவற்றை பற்றி அல்லாஹு தஆலா அவனுக்கு சூழால் இருக்க மலக்குகளிடம் பெருமையாக கூறுகிறான். இது யாரு தெரியுமா? அல்லாவின் மச்சதிலே அல் குர்ஆனை ஓதி விளங்கக்கூடிய கூட்டத்தை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பணியை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். சுமார் நான் நினைக்கிறேன் 1989 நாங்கள் சவுதி யூனிவர்சிட்டிக்கு எடுபட்ட பொழுது பாகிஸ்தான் சென்று சொன்னோம். அங்கு லாகூர் ஒரு ஊரிலே குர்ஆனை 122 முறை விளக்கம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் என்று அதை விளக்கிய உலமாக்களின் பெயரையும் போட்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வாறான ஒரு பணி இந்த நாட்டிலே எந்த மஸ்ஜிதில் நடைபெறுகிறது என்பதை உண்மையிலே எனக்கு தெரியாது. அல் குர்ஆனை கால் மடித்து உட்கார்ந்து இந்த நாட்டிலே ஒரு முறையாவது நாங்கள் விளங்கி விட்டோமா என்பதுதான் எனது உங்களது கேள்வி. என்ன சொல்றான் நரபுல, என்ன சொல்றான், என்ன சொல்லி இருக்கிறான், என்ன கட்டளை இட்டு இருக்கிறான். உலமாக்கள் தப்சீராக படித்திருக்கிறார்கள் ஜதாகுமுல்லாக. தமிழிலே வந்த மொழிபெயர்ப்பு இப்பொழுது சிங்களத்திலும் வந்து கொண்டிருக்கிறது. சில தப்சீர்களும் சிங்கள மொழியில் வந்துவிட்டது. நாங்கள் அதை வாசிக்க வேண்டும், அதை விளங்க வேண்டும், எங்களிடம் ஒரு பொது கருத்து இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், தப்லீக் ஜமாத் சகோதரர்கள் மஸ்ஜிதிலே ரியாலு சாலிஹின் வாசிக்கிறார். வாசிப்பது ரியாலு சாலிஹின், நான் எல்லா மஸ்ஜிதிலும் சொல்லும் விரயம் இது. அது ஹதீஸ், நபிகளாரின் ஹதீஸ். ஷாஃபி மஸ்ஹபுடைய முக்கியமான இமாம்களில் ஒருவரான இமாமுனா நபவி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவர்கள் கோர்வை செய்த ஒரு ஹதீஸ் நூல், சிறப்பான ஒழுக்க மாண்புகளை, சட்டங்களை, சிறப்புகளை, பண்புகளை, தடுக்கப்பட்டவைகளை அழகாக எடுத்து செல்லும் ஒரு நூல், 1400 ஹதீஸுகள். இதை வாசிக்கிறார்கள் யார் தெரியுமா? பள்ளி மௌலவி அல்லது தப்லீக் ஜமாத் சகோதரர்களில் யாராவது ஒருவர். அப்பொழுது அதிலே வேறு பொதுவான சகோதரர்கள், இன்னும் இயக்கங்களை சார்ந்தவர்கள், அவர்தானே வாசிக்கிறார் என்று அந்த ஹதீஸை கேட்காமல் சென்றால் அவர் புறக்கணித்தது அந்த இயக்கத்தை அல்ல, புறக்கணித்தது ஹதீஸை. இந்த நிலப்பாடு எங்களிடம் வர வேண்டும். நாங்கள் ஹதீஸை கேட்க வேண்டும், விளங்க வேண்டும். இதே நிலைதான் ஒரு குர்ஆன் விளக்கம் இன்னொரு இயக்கத்தால் தப்லீக் ஜமாத் இஸ்லாம் சகோதரர்களோ தௌஹீத் சகோதரர்களோ ஒரு ஆலிமோ இன்னும் யாரோ செய்கிறார் என்று வைங்கள். குர்ஆன் விளக்கம் செய்தது அந்த கூட்டம், நாங்கள் இதை கேட்போனுமாண்டு ஒதுங்கி போவோம் என்றிருந்தால் நாங்கள் ஒதுங்கியது அந்த கூட்டத்தை விட்டல்ல, குர்ஆனை விட்டு. எனவே இப்படியான ஒரு நிலைப்பாடு எங்களிடம் வர. அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனை நாங்கள் நாளை மஹ்ஷரிலே மறுமையிலே நீ விளங்கினையா, நீ அறிந்து கொண்டாயா, தெளிவு பெற்றாயா என்றால் என்ன பதில் சொல்ல போறோம்? இந்த ஹதீஸிலே வந்த 4 சிறப்பு, மஸ்ஜிதிலே கூடக்கூடிய ஏராளமான கூட்டங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. இப்படி சபையிலே கூடுகின்றவர்களுக்கு மலக்குகள் சூழ்ந்து துஆ செய்கிறார்கள். ஜமாத்துக்கு சரியாக வருகின்றவர்களுக்கு 27 மடங்கு நன்மை. ஜனாதா தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகின்றவர்களுக்கு ஒரு கீராத்து உகது மலை அளவு நன்மை. ஏத்துக்காக இருக்கின்றவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட எத்தனையோ நன்மைகள். ஜும்மா தொழுகைக்கு இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் யார் வருகிறாரோ மலக்குகளுடைய பேர் லிஸ்ட்ல பேர் பதியப்படுகிறது. இது ரெண்டும் தேவை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மலக்குகளுடைய கையினால் எங்கட பேர் பெரியப்படும் என்றிருந்தால் அதை விட வேறு என்ன சிறப்பு இருக்கிறது? மிம்பருக்கு ஏறுற மௌலைமார்கள் நானும் ஒருத்தர் என்ற வகையில ஏறி பார்த்தாத்தான் தெரியும். சில பள்ளிகள்ல பள்ளியில உள்ளு கரவாசியும் கிடையாது. அதுக்கு பிறகு வந்த 1000 அவ்வளவு பேரும் மலக்குகளுடைய பேர் லிஸ்ட்ல பதியப்படல. ஏன் இந்த ஹதீஸ் இவ்வளவு காலம் சொல்லியும் இவ்வளவு தெளிவாக சொல்லியும்? புகாரி முஸ்லிம்ல வந்த ஹதீஸ், உண்மையிலே அவர்களுடைய பதிவேட்டில் பேர் பதியப்படும் என்றிருந்தால் அது மஹ்ஷரிலே எங்களுக்கு மிகப்பெரிய உதவி என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். அதுக்காவது கொஞ்சம் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வரவும் உண்டா? அதுவும் கிடையாது. அன்பார்த்த சகோதரர்களே, இது பள்ளிக்கு வரவங்களுக்குரிய நன்மைகள். நான் அறிந்த வகையில் இங்குள்ள உலமாக்களும் என்னுடன் ஒன்றுபடுவார்கள் என்று நினைக்கிறேன், நீங்களும் இதை விளங்கிக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த அவ்வளவு சிறப்பிலும் நான் சொன்ன சிறப்புகளில் மஸ்ஜிதிலே அல் குர்ஆனை ஓதி விளங்கும் சிறு கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புக்கு அடித்ததுதான் அனைத்து சிறப்புகள். எனவே ரமலான் அல் குர்ஆனின் மாதம், அதை விளங்குவோம், அதை நாங்கள் அறிந்து கொள்வோம், அதை நாங்கள் எங்களுடைய வீடுகளிலாவது மொழிபெயர்ப்பாக வாசிப்போம். சிங்களம், தமிழ், ஆங்கிலம் அனைத்து பாஷையிலும் வந்திருக்கிறது. உலமாக்களை நாடி பாசலை அமைத்து விளங்கிக் கொள்வோம் என்ற உறுதியோடு இந்த ரமதானை கடத்துவோம். இரண்டாவது விடயம், இந்த ரமதானில் தான் அல்லாஹு தஆலா புனிதமிகு லைலத்துல் கத்ருடைய இரவை தந்திருக்கிறார். ஒரு வருடத்திலே வாழ்நாளில் அந்த இரவு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கப் பெறும் என்றிருந்தால் மஹ்ஷருக்கு இதைவிட பெரிய பாக்கியம் தேவையில்லை. 83 வருடம் அமல் செய்தனன். யாருக்காவது 83 வருஷம் அமல் செய்யணுமா? ஒருத்தன் 100 வருடம் வாழ்ந்தவனாவது 83 வருட காலம் அவனால் அமல் செய்ய முடியுமா? தொடர்ந்து செய்ய முடியுமா? இப்பொழுது ஒவ்வொருவரும் வயது எடுத்து பாருங்க, 40, 50, 30, 20, 70, 80 இருக்குது. இதுல தொழுத காலம், இபாதத்தை செஞ்ச காலம் எவ்வளவு? ஒரே ஒரு இரவை சிறப்பிப்பதன் மூலம், லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து வாழ்வதன் மூலம், கடைசி பத்தை ஹயாத்தாக்குவதன் மூலம் அல்ஹம்துலில்லாஹ் அது இருக்கிறது. சிலர் நினைச்சோண்டிருக்கிறாங்க, முதலாம் பத்தை ரெண்டு பத்தை எப்படியாவது கழிச்சிட்டு சும்மா போட்டும், அது எப்படியும் பிரச்சனை இல்லை, இரவு தொழுகையும் தேவையில்லை, திக்ருகளும் தேவையில்லை, கடைசி பத்தை கரெக்டாக நான் இருந்து லைலத்துல் கத்ர பெற்றுக் கொள்வோம். அது சரியாக கிடைக்க வேண்டும் என்றால் முதல் பத்திலிருந்தே ரெடியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருகிறது, லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து முதல் பத்தில ஆரம்பத்திலிருந்து முதல் பத்தின் கடைசி வரை இருந்து பார்த்தாங்க, லைலத்துல் கத்ர் இதுல இல்லன்னு சொல்லிட்டு. சரி, இரண்டாவது பத்தில் இருந்து பார்ப்போம், அதில் இருந்தார்கள் முழுமையாக இருந்து, இதிலேயே உனக்கு லைலத்துல் கத்ர் இல்ல. அது பிறகுதான் மூணாவது பத்திலே இதுல ஒற்றைப்படக்கூடிய தினங்களில் வரும். அதிலே நாங்க குறுக்கு வழியில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 27 வரும் சரியா கரெக்டாக, அதிலிருந்து தஸ்பீ இபாதத்தை நோம்பு நல்ல அமல்கள் எல்லாம் செஞ்சிட்டா லைலத்துல் கத்ர் உத்தரவாதம். 27 வரும், அதுக்கு முந்தின 25 வரும், பிந்திய 29 வரும், முந்தி தவறி போன 21 அல்லது 23 வரும். எனவே சகோதரர்களே, கடைசி பத்தை இந்த வருடத்திலே முழுமையாக நல்லமல் செய்து லைலத்துல் கத்ருக்குரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு எல்லோரும் முயற்சிப்போமா? அந்த முயற்சியை செய்வோம். அதை செய்து நாங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால் உண்மையிலேயே முஸ்லிமாக பிறந்து லைலத்துல் கத்ரை பற்றி இன்னாண்டல் நாம் பி லைலத்துல் கத்ர் ஓதி சிறப்புகளை அறிந்து பயாம் பண்ணி தெளிவு பெற்று எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதை அமல்களில் நாங்கள் நிரூபிக்காவிட்டோம். எத்தனையோ மசிதிகளில் அல்ஹம்துலில்லா இந்த கொழும்பில் சென்ற வருடம் வெள்ளவத்தை பள்ளியில் ஏத்துக்காப்பு நிகழ்ச்சியை ஆரம்பித்தார்கள். சிறப்புமிக்க குலமாக்கள் பயான் நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள். ஒரு மசிதில் அல்ல, எல்லா மசிதிகளிலும் தயாரா. காபத்துல்லா மதீனாவுக்கு செல்லுகின்றவர்கள் அங்கு போய் ஏத்துக்காப்பில் இருக்கிறார். எனவே அரை ஏத்துக்காப்பு காயத்துக்காப்பு இருக்காமல் முழுமையாக இருந்து லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்ள முயற்சிப்போம். இது இந்த உம்மத்துக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். 1000 வருடங்கள் ஜிஹாது செஞ்ச ஒருவரை பற்றி செய்தி சொன்ன பொழுதுதான் சஹாபாக்கள் கவலைப்பட்டு அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார்கள். என்ன, அந்த உம்மத்துக்கு வாழ்நாள் நீட்டப்பட்டது, 1000 வருடம் வாழேந்து யுத்தம் புரிகிறார், அவருக்கு இவ்வளவு நன்மை, அல்லாஹ் ஏன் எங்களுக்கு நியாயம் இல்லாமல் நடந்து விட்டான், எங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லையே என்று சஹாபாக்கள் பற்ற கவலைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசுதான் லைலத்துல் கத்ர். எனவே இந்த பாக்கியத்தை இந்த ரமதானில் பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். அதுக்கு அடுத்த விடயம், இந்த ரமதானில் தான் பத்ர் யுத்தம் நடைபெற்றது. ஹிஜ்ரி 2 ரமதான் மாதம் 17 திங்கள் பத்ர் யுத்தம் நடைபெற்ற ரமதானில் தான். முஸ்லிம்கள் கோழைகள் அல்ல, முஸ்லிம்கள் ஏமாந்தவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் பள்ளிவிக்கின்றவர்கள் அல்ல, முஸ்லிம்களுக்கு வெறுமனை ஆயுதமும் படபலமும் அதிகார பலமும் மாத்திரமல்ல, எங்களுக்கு மேலே வானத்தில் உள்ள மலக்குகளின் உதவி இருக்கிறது, வானத்தில் உள்ள ரப்பங்களுக்கு உதவி செய்கின்றான் என்ற உதவியை நிரூபித்த யுத்தம் தான் பத்ர் யுத்தம். 300 சஹாபாக்கள், 1000 பேர்கள் படை பலத்தோடு ஆணவத்தோடு அதிகாரத்தோடு செல்வ செருக்கோடு அனைத்தோடும் வந்தார்கள். வெறும் யுத்த அனுபவம் இல்லாதவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள், ஒட்டிய வயிற்றோடு அவர்கள் பத்ரை நோக்கி வருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்ஃபிம் மினல் மலாயிகா, நாங்கள் 1000 மலக்குகளை கொண்டு பத்ரிலே லக்கத் நசரக்கும் உள்ளாக விபத்ரின் வாந்தும் அதில்லா, நீங்கள் கேவலமானவர்களாக பலவீனமானவர்களாக சாதாரணமானவர்களாக பலமில்லாதவர்களாக இருந்த பொழுது பத்ரிலே மலக்குகளை கொண்டு உங்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். அந்த பத்ரிலே இறங்கிய மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலைமையிலே இன்று எங்கே மௌத்தாயிட்டாங்களா, அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் அவர்கள், அவர்களுக்கு கபர்கள் இருக்கிறதா? ஜிப்ரீலுக்கும் மீகாயில் இஸ்ராவில் இன்னும் உள்ள மலக்குகள் எல்லாவற்றுக்கும் யாரும் மௌத்தாகவில்லை. இன்று ஏன் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது இறங்குவதில்லை? என்ன காரணம்? இறங்குவதற்குரிய ஈமானிய உள்ளங்கள் போதால், தியானத்தோடு செயல்படக்கூடிய மனிதர்கள் போதால், அல்லாவின் உதவியை மாத்திரம் நாடி செயல்படுகின்ற சமூக தலைவர்கள் எங்கே? எனவே சகோதரர்களே, மலக்குகள் இறங்குவதற்கு களம் அமைக்கும் சந்தர்ப்பம் தான் ரமதான். அதை தயார்படுத்துவோம், அதற்காக நாங்கள் ஈடுபடுவோம், அதற்காக செயல்படுவோம் என்ற ரீதியில் நாங்கள் செயல்பட கடமைப்படுகின்றோம். எனவே பத்ர் யுத்தம், முஸ்லிம்கள் பலவீனமானவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் முதுகெலும்புள்ளவர்கள், முஸ்லிம்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வின் உதவிக்கு சொந்தக்காரர்கள் என்ற உணர்வை பத்ர் எங்களுக்கு தருகிறது. அதனுடைய நிகழ்வுகளை நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பத்ர் யுத்தம் முடிந்துவிட்டது. நான் மிக நேரம் நீட்டவில்லை, சாவுக்குரிய நேரம் வந்துவிட்டது. பத்ருக்குரிய சஹாபாக்கள் எல்லாம் பத்ர் யுத்தம் முடிந்து கொல்லப்பட்டவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அனைத்து முடிந்து மஸ்ஜித் நபவிக்கு வந்து அந்த யுத்தத்தை பற்றி அசை போடுகிறார்கள். ஒவ்வொருவரும் பல செய்திகளை சொல்லுகிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி உம்மு ஹாரிசா, ஹாரிசாவின் தாய் முக்காடிட்டு ஒரு பக்கம் ஓரமாகி மஸ்ஜித் நபவியின் ஒரு மூலையிலே இருந்து அந்த மஸ்ஜித் நபவியிலே பதிலை பட்டு பேசிக்கொள்ளும் அனைத்தையும் செய்யமடுத்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்மணி அமைதியை இழந்து, யார சூழல்லா, நான் ஹாரிசாவின் தாய், எனது மகன் ஹாரிசா இந்த யுத்தத்திலே பத்ரிலே ஷஹீதாகிவிட்டார், இதுவரையும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட எனது மகனை பற்றி சொல்லவில்லை, எனது மகன் சுவர்க்கவாதியா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவரா, பத்ரிலே கலந்து கொண்ட எத்தனையோ பேர்களை பற்றி நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், எனது அருமை மகன் ஹாரிசாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, அவர் சுவர்க்கவாதி என்றால் நான் மறுமையிலே மகிஷரிலே சுவர்க்கத்திலே ஹாரிசாவோடு சுவர்க்கத்தை அனந்தரம் கொள்வதற்காக, உரிமை கொள்வதற்காக நான் அமல் செய்து எனது மகனோடு சேருவதற்கு முயற்சிப்பேன். அவ்வாறு இல்லாவிட்டால், மகனுக்கு சுவர்க்கம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் சொல்லிவிட்டால், நான் அழுது புலம்பி கண்ணீர் வடித்து மகனுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உம்ம ஹாரிசா இன்னபில் ஜன்னத்தி ஜினான் வ இன்னபுனக்கு பில் ஃபிர்தௌஸில் ஆலா, ஹாரிசாவே சுவர்க்கத்தில் எத்தனையோ படித்தரங்கள், உனது மகன் ஹாரிசா ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார் என்றார். இதில் பத்ர் சஹாபாக்களில் ஒருவருக்கு கிடைத்த பாக்கியம் அந்த தாயுடைய உணர்வை பாருங்கள். மௌத்தாகி ஷஹீதானதற்கு பிறகு கூட ரசூலுல்லாஹ் ஷஹீதுகளுக்கு இத்தனை நன்மை என்று சொல்லிவிட்டார், எனது மகனுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று வீட்டிலே இருந்து கொண்டு பெருமை அடிக்கவில்லை. அதற்குரிய உத்தரவாதத்தை நபிகளாரிடமிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படியான தாய்மார்களை ரமதானும் பயானுகளும் மஸ்ஜிதுகளும் உலமாக்களும் மிம்பர்களும் உருவாக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே பத்ர் வெறுமனே வரலாறை மாத்திரம் பேசுவதல்ல, இந்த தீனுக்கு, இந்த இஸ்லாத்துக்கு, இந்த மார்க்கத்துக்கு என்ன தியாகம் செய்ய ரெடி, வெறுமனே தியாகம் என்றால், ஒரு பிரச்சனை வந்தால் எங்களுடைய உணர்வுகளை வெளிக்கிளப்பிக் கொண்டு வீராவேசத்தோடு பாதைக்கு இறங்குவது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்காக மார்க்கத்துக்காக தஹஜ்ஜத் தொழுகைக்காக இரவிலே தூக்கத்தை தியாகம் செய்ய ரெடியா, ஹராத்தை தவிர்த்து ஹலாலாக சம்பாதித்து கொஞ்சம் வருமானத்தை ஏனும் பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன தியாகம் செய்ய ரெடி? அது மாத்திரமல்ல, இந்த தீனுக்காக இரவிலே நின்று வணங்குவதற்கு என்ன தயாராக இருக்கிறோம்? குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு, ஹதீஸை விளங்கிக் கொள்வதற்கு, மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு என்ன தியாகத்தை செய்ய ரெடி? ஜிகாத் என்றால் வருமனே ஆயுதம் தூக்க வேண்டும், போராட வேண்டும், கொல்ல வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, செய்ய வேண்டிய தியாகங்கள் ஏராளம் இருக்கிறது. மனை மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு என்ன தியாகத்தையும் முயற்சியையும் செய்துவிட்டோம். இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு ஹதீஸே வருகிறது, அஸ்ஸாயிலல் அர்மரத்தி வல் மிஸ்கீன், மிஸ்கீன்கள் விதவைகள் ஏழைகள் அனாதைகளின் விடயத்தில் முயற்சி செய்கின்றவன், இரவெல்லாம் நின்று வணங்குவனை போன்று பகலெல்லாம் நோன்பு நோட்பவனை போன்று, காலமெல்லாம் ஜிஹாதில் ஈடுபடுபவனை போன்று. எங்கே இன்று இந்த நாட்டிலே சுமார் 10,000 மேற்பட்ட அனாதைகளை அரபு நாடுகளின் நிறுவனங்கள் பொறுப்பேற்று மாதாந்தம் கொடுப்பனவுகளை கொடுக்கிறார்கள். பல இஸ்லாமிய நிறுவனங்கள், அரபு நாடுகளை சார்ந்த சகோதரர்கள், அனவக்காபில் ஜன்னா, நானும் அனாதையை கவனிப்பவனு சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம், இப்படி இருப்போம். இந்த ஹதீஸை அறிந்து அந்த அரபு நாட்டிலே உள்ள சகோதரன் இங்குள்ள ஒரு அனாதை பிள்ளையின் பிறப்பு அச்சாட்சி பத்திரம், தந்தையுடைய டெத் சர்டிபிகேட் மரண சாட்சிக்க, அதனுடைய 2 போட்டோ, அந்த ஏழையை பற்றி மஸ்ஜிதுடைய சர்டிபிகேட் அனைத்தையும் பெற்று உறுதியடைந்ததற்கு பிறகு மாதாந்தம் உதவி செய்கிறான். எனவே இந்த நாட்டின் 10,000 அனாதைகள், அரபு நாடுகளின் 10,000 சகோதரர்கள் நாளை மறுமையில் நபிகளாருக்கு பக்கத்திலே எழுப்பப்படுவதற்கு காரணமாக இருக்க போகிறார்கள். ஏன் இந்த நாட்டிலே உள்ள 10,000 பணக்காரர்களுக்கு அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியாதா? அவர்களுக்கு நபிகளாரின் பக்கத்திலே இருப்பதற்கு ஆசை இல்லையா? இந்த நாட்டிலே இதுபோன்ற எத்தனை மசிதிகளில் அனாதைகளை கவனிப்பதற்கு பிரச்சிமார்களில் ஒருவர் பொறுப்பாக இருக்கிறார் என்று நான் கேட்கிறேன். எங்கே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்? சமூக கடமைகள் எங்கே? வெறுமனே தொழுது விட்டால் மாத்திரம் சூர்க்கம் என்று நாங்கள் நினைக்கின்றோமா? இங்குள்ள அனாதைகளுக்கு சவுதி அரேபியாவும் குவைத்தும் கட்டாரும் இன்னும் உள்ள அரபிகள் உதவி செய்ய வேண்டும் என்றால் ஏன் இங்குள்ள பணக்காரர்கள் அதை பற்றி சுவர்க்கம் பெற்றுக் கொள்ள முடியாதா? எனவே சகோதரர்களே, எங்களுடைய அமல்களில் மாற்றம் வர வேண்டும். நாங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் அனாதைகளை கவனிப்பதற்கு அவர்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய மஸ்ஜிதுக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை அனாதைகள் இருக்கிறார்கள், அதை மஸ்ஜிதிலே அறிவித்தால், மிம்பரிலே அறிவித்தால், பயானிலே அறிவித்தால், இந்த ஹதீஸை சொன்னால், இந்த சபையில் இப்பொழுது நான் சொன்னால் நிச்சயமாக 100 பேர் எழும்பலாம், எனக்கு ஒரு அனாதையை பொறுப்பு தாருங்கள். அதற்கான முயற்சி இல்லை, அதற்கான தியாகம் இல்லை, அதற்கான பொறுப்புணர்வு இல்லை, அதற்கான சிந்தனை இல்லை. எனவே சகோதரர்களே, நாங்கள் தியாகம் செய்ய வேண்டியவைகள் ஏராளம் இருக்கிறார். எனவே பதில் எங்களுக்கு அந்த உணர்வை தர வேண்டும். அதற்கு அடுத்தபடியே என்ன தெரியுமா? ரமலான் மாதம் 8 வருடம் ரமலான், அதாவது ஹிஜ்ரி 8 வருடம் ரமலான் மாதம் 20 திகதி எந்த மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தலைகுனிவோடு இரவோடு இரவாக விரட்டப்பட்டார்களோ, முஹாஜிர்களாக சென்றார்களோ, அதே மக்காவை 8 வருடங்களுக்கு பிறகு 10,000 சஹாபாக்களோடு மக்காவை கைப்பற்றியதும் ரமலானிட்டார். எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு சாதாரணமானதல்ல. நாங்கள் இந்த நாட்டிலே அமைதியாக வாழ வேண்டுமென்றால், நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால், மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், முஸ்லிம் பெண்களின் ஃபர்தா பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், தாடி வைத்தவர்களும் தொப்பி வைத்தவர்களும் பாதையில் நடமாட வேண்டுமென்றால், வெறுமனே காபிர்கள் எங்களுக்கு குறை சொல்லுகிறார்கள் என்று சட்டமும் அதிகாரமும் பேசிக் கொண்டிருந்தால் போதாது. எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடன் பிணைய வேண்டும், குர்ஆனோடு சேர வேண்டும், மார்க்கப்பட்டோடு இருக்க வேண்டும், இஸ்லாத்துக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக வேண்டும், ஒரு தொழுகையை தூக்கத்தை விட்டு வருவதற்கு தூக்கத்தை தியாகம் செய்ய தயாராக வேண்டும், ஏழைகளின் எளியவர்களின் தக்கப்படுகின்றவர்களின் துன்பம் துயர்ப்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். ஏன் சஹாபாக்கள் முஹாஜிர்களாக மதீனாவுக்கு சென்ற பொழுது மதீனாவிலே வீடு கொடுத்தவர்கள், மனைவியை கொடுத்தவர்கள், குடும்பத்தை கொடுத்தவர்கள், தொழிலை கொடுத்தவர்கள் எத்தனை பேர்கள் முன்வந்தார்கள். இன்று இதே நாட்டிலே 40,000 முஸ்லிம் சகோதரர்கள் வடமாகாணத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் இன்று மகதி முகாம்களில் இருக்கிறார்கள். திரும்பி செல்வதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. திரும்பி சென்று விட்டார்கள். மன்னாரை போய் பாருங்கள், கிளிநொச்சியை போய் பாருங்கள், நீங்கள் முல்லைத்தீவை போய் பாருங்கள், வவுனியாவையும் ஜப்னாவையும் போய் பாருங்கள். இன்னும் அவர்களுக்கு சர்வதேச எந்த தொண்டு நிறுவனம், சர்வதேச மன்னிப்பு சபை, சர்வதேச வீடமைப்பு அமைப்புகள், சர்வதேச ஹெல்த் அமைப்புகள் எத்தனையோ அமைப்புகள் என்று பேர் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கலிமா சொன்ன முஸ்லிமுக்கு யாருமே இன்னும் வீடு கட்டி கொடுக்கவில்லை. கழிவறை கிடையாது, கிணறு கிடையாது. ஏன் இந்த நாட்டிலே 40,000 வசதி படைத்தவர்கள் ஒரு ஏழைக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து நாளை சுவர்க்கம் போவதற்கு எங்களில் தயாரானவர்கள் எங்கே? எனவே சகோதரர்களே, இந்த ரமதான் எங்களிடம் ஒரு மாற்றம் வர வேண்டும். நான், எனது மனைவி, எனது பிள்ளைகள் என்ற நிலையை விடுவோம், அல்லாவை நெருங்குவோம், குர்ஆனை ஓதுவோம், அதன் அடிப்படையில் நடப்போம், ஹதீஸ்களை விளங்கிக் கொள்வோம், உலமாக்களுக்கு கௌரவத்தை கொடுத்து அவர்களுக்கு கால் மடித்து உட்கார்ந்து, நீங்கள் பல வெளிநாடுகளில் பாருங்கள், அரபு நாடுகள், இன்னும் உள்ள நாடுகளில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு உலமாக்கள் ஒரு சபையிலே உட்கார்ந்து மக்களுக்கு மார்க்கத்தை விளக்கிக் கொடுப்பார்கள், ஹதீஸை விளக்கிக் கொடுப்பார்கள். இந்த நிலை இந்த நாட்டிலும் வரும், வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த இயக்கம், இந்த இயக்கம், எனக்கு சுவர்க்கத்துக்கு சர்டிபிகேட் ஏண்ட சேப்பில், உனக்கு நரகம் இவனுக்கு அன்று ஃபத்வா கொடுத்துக் கொண்டிருப்பதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். எல்லோரும் ஒன்றுபடுவோம், நல்லெண்ணம் வைப்போம், முஸ்லிம் சகோதரன் ரீதியில் இருப்போம். ஒரு இயக்கத்துக்காரர் அவருடைய இயக்கத்துக்காரரை காணும் பொழுது சூரியன் உதித்ததை போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். அடுத்த இயக்கத்துக்காரரை காணும் பொழுது சிரிப்பதற்கும் வாயிலே சந்தர்ப்பம் கிடையாது. சகோதரர்களே, இந்த நிலையை கருத்தில் கொண்டுதான் அகில இலங்கை உலமா சபை நாங்கள் சகோதரர்களாக வாழ்வோம், ஒன்றுபடுவோம், சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துவோம், மஸ்ஜிதுகளில் மார்க்கம் பேசும் இடமாக மாற்றிக்கொள்வோம். அல் குர்ஆன் சுன்னா வேறொன்றும் தேவையில்லை. நாங்கள் ஷாபி மதுகவை பின்பற்றும் நாடு. ஒரு முக்கியமான ஃபிக்ஹ் கிதாப் இருக்கிறது, உம்தத்து ஸாலிஹ். சுருக்கமான ஆரம்ப மதரசாவில் ஆரம்ப இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கும் ஃபிக்ஹ் சட்டம். இதையாவது இன்றைய மஸ்ஜிதுகளில் நாங்கள் விளங்கி முடிந்து விட்டோமா? நானும் ஒரு ஆலிம் என்ற வகையில் அந்த கவலையோடு இருக்கிறேன். எனது அந்த குறையிலே நானும் பொறுப்புதார் என்பதை இங்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே ஃபிக்ஹ் விளக்கம் தொடர்ந்து மஸ்ஜிதுகளில் நடைபெற வேண்டும். இல்லாததின் காரணமாகத்தான் அண்ணன் செய்ய வேண்டிய வேலையை தம்பி செய்ய முற்பட்டதன் காரணமாக பிணக்குகளும் பிரச்சனையும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அண்ணன் தூக்க வேண்டிய கிளாஸை தம்பி தூக்கி உடைத்து விட்டான், குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலமாக்கள் மார்க்க விளக்கத்தையும், குர்ஆன் விளக்கத்தையும், ஹதீஸ் விளக்கத்தையும், ஃபிக்ஹ் விளக்கத்தையும், இன்னும் உள்ளவற்றையும் சொல்ல தவறியதன் காரணமாக பாமரர்கள் மார்க்கம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அந்த நிலை மாறி வருகின்றது. அதற்காக அவர்கள் தீன் பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் வருகின்றது, இதிலே குழப்பங்களை விட்டு விடுவோம். இபாதத்து செய்வோம், ஐந்து நேரம் தொழுவோம். இரவுலே இமாமோடு முதல் தக்பீரிலிருந்து கடைசி வரை இரவு தொழுகையை தொழுகின்றாரோ அன்று இரவெல்லாம் அவர் தொழுத நன்மை எழுதப்படும். எனவே சகோதரர்களே, அப்படியான உணர்வோடு ஏன் நாங்கள் சிந்திக்கக்கூடாது? எனவே இந்த ரமதான் சிலவேளை எனதும் உங்களதும் வாழ்நாளில் கடைசி ரமதானாக இருக்கலாம். நாங்கள் ஒன்றுபட்டு உடன்பட்டு சிலவேளை அடுத்த வருடம் பேசிய இந்த மௌலவியும் கேட்டுக்கொண்டிருந்த பலரும் 1433 ரமதானோடு 34 இருக்க கிடைக்கவில்லை, மௌத்தாகி விட்டார்கள் என்று செய்தி சொல்லலாம். நடக்குமா இல்லையா? நடக்கும். எனவே சகோதரர்களே, நாங்கள் தயாராகுவோம். உலக அழிவுக்கான எத்தனையோ பூமி அதிர்ச்சிகளும் இன்னும் உள்ளவைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் ஒரு காலத்தில் இருக்கிறோம். மறுமையை நெருங்கும் பொழுது பலஸ்தீன் பைத்துல் முக்கத்தஸை தூளால் இஸ்லாமிய எழுச்சி வரும் என்பது சஹீஹான ஹதீஸ். லாகிரீன அலல் ஹக், இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. எகிப்திலே, சிரியாவிலே, ஜோர்டானிலே, பக்கத்திலே, இன்னும் உள்ள நாடுகளில் இன்று இஸ்லாமிய எழுச்சி வந்து கொண்டிருக்கிறது. யூதர்கள் கதிகலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய ஈஜிப்தின், எகிப்தின் அந்த மாற்றத்தை கண்டு அமெரிக்காவும் இன்னும் உள்ள நாடுகளும் என்ன சொல்லுகிறது? முந்தைய அரசாங்கங்களின் அதே கொள்கையை நீங்கள் கடைபிடிங்கள், யூத எதிர்ப்பு கொள்கையை விட்டுவிடுங்கள் என்று பகிரங்கமாக சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு இப்பொழுது ஆட்டம் வந்துவிட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே யூதர்களை காட்டிக் கொடுக்கும் ஒரு மரம் இருக்கிறது. யூதர்களை காட்டிக் கொடுக்கும் மரம் இருக்கிறது யுத்தம் நடத்தும் பொழுது. அந்த மரம் சிதறன். இன்று எனக்கும் உங்களுக்கும் அது என்ன மரம் உண்டே காணல. ஆனால் ஒவ்வொரு யூதனும் அவனை காட்டிக் கொடுக்காமல் மறைத்துக் கொள்வதற்காக யூதருக்கு ஆதரவு தெரிவிக்கும் மரம் அது. ஒவ்வொரு யூதனும் அவனுடைய வீட்டில் அந்த மரத்தை நாட்டுகிறான். அந்த ஹதீஸை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அதை வெட்டுவதற்கு என்னட முயற்சி என்ன? எனவே சகோதரர்களே, இன்று இஸ்லாம் எழுச்சி வந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனின்பால் மக்கள் நெருங்குகிறார்கள். உலமாக்களை நாடி மக்கள் மார்க்க விளக்கம் பெற வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும் வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு முயற்சி தான் இந்த முயற்சியும். இந்த இறுதி நேரத்தில் பேசிய என்னையும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த ரமதானுக்கு முன்னர் மன்னித்தருள்வானார்.
எங்களுடைய பாவங்களை மன்னித்து நல்லோர்களோடு எங்களை சேர்த்தருள்வானாக. இதுவரைக்கும் வாழ வைத்த ரஹ்மான் ரமதான் வரையும் எங்களை ஹயாத்தோடு இருக்க செய்வானாக. ரமதானின் நல்லமல் புரிந்து லைலத்துல் கத்ருக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி அருள்வானாக. அக்கோடு கௌலி ஹாதா வாஸ்தூபுருல்லாஹி வலக்கும் வலிசாரல் முஸ்லிமீன் மின் குல்லி தன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல்கஃபூரு ரஹீம். For more lectures, visit slhub.com.